படைப்பவர் செல்வி.
குன்றக்குடி அடிகளார்.
திருக்கோயில் சார்ந்திருக்கிற சமயம், தத்துவம், கொள்கைகள் நம்முடைய சமுதாயத்திற்கு பயன் தருகின்றனவாக இருக்கின்றனவா இல்லையா என்ற அடிப்படையில் இந்த விவாதத்தை வைத்திருக்கிறோம்.
அடிகளார் என்பது துறவியை குறிக்கும் ஒரு பழந்தமிழ் சொல். எனினும் அப்பெயர் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் ஒருவரையே குறிக்கும் சிறப்பு பெயரானது. தமிழகத்தை பொறுத்தவரை நாத்தீகம் என்பது கீழ்சாதி மக்களின் வாழ்க்கை முறையாகவும் ஆத்தீகம் என்பது மேல்சாதி மக்களின் வாழ்க்கை முறையாகவும் ஆகிவிட்டதை ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கின்றது என்ற புதிய சித்தாந்தத்தை சொன்ன புரட்சி துறவிதான் திருவண்ணாமலை ஆதீன கர்த்தர் குன்றக்குடி மகா சந்நிதானம் குன்றக்குடி அடிகளார். குன்றக்குடி அடிகளார் சமயம், இலக்கியம் மட்டுமின்றி பேச்சுத்திறன், எழுத்துத்திறன், இசை போன்று பல துறைகளில் ஆழ்ந்த புலமை பெற்றவர். தமிழ்நாடு தஞ்சாவூரில் மயிலாடுதுறையை அடுத்துள்ள நடித்திட்டு என்னும் சிற்றூரில் சீனிவாச பிள்ளை சொர்ணத்தம்மாள் தம்பதிகளுக்கு குன்றக்குடி அடிகளார் பிறந்தார். இவருக்கு பெற்றோரிட்ட பெயர் அரங்கநாதன். அடிகளாருக்கு இரண்டு சகோதரர்களும் ஒரு சகோதரியும் இருந்தனர். வழக்கறிஞரும் தமிழ் பேராசிரியருமான ரா பி சேது பிள்ளையின் வீட்டில் அவரது அறையின் ஜன்னல் முன் நின்று தினம் ஒரு திருக்குறள் ஒப்பித்து காலனா பெறுவது அரங்கநாதனின் வழக்கம். இவ்வாறு அரங்கநாதனின் வாழ்வை உயர்த்திய திருக்குறள் பின்னாளில் அடிகளாரான அவருக்கு பொது நெறி ஆகியது. இதுபோல அரங்கநாதனின் பிஞ்சு உள்ளத்தில் தீண்டாமை விளக்கு உணர்வும் மனிதநேய பண்பும் குறிக்கோளாக பதிய காரணமானவர் விபுலானந்த அடிகளார் ஆவார். பள்ளி இறுதி வகுப்பு வரை படித்த அரங்கநாதன் தருமபுர ஆதீனத்தின் கணக்கர் வேலை இருப்பதை அறிந்து அப்பணியில் சேர்ந்தார். முறைப்படி தமிழ் கற்று வித்வான் ஆனதும் அங்கேதான். தருமபுர ஆதீனமான தவத்திரு சுப்பிரமணிய தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் அரங்கநாதனை துறவுக்கு ஆட்படுத்தி கந்தசாமி தம்பிரான் ஆக்கினார். அவர் தருமபுரம் ஆதீனத்தின் சார்பில் குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீன குருபூஜை விழா ஒன்றில் பங்கேற்று சொற்பொழிவாற்ற நேர்ந்தது. கந்தசாமி தம்பிரானின் நாவன்மையால் கவரப்பட்ட குன்றக்குடி திருமட ஆதீன கர்த்தர் ஆறுமுக தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் முறைப்படி தருமயாதீனத்திடம் இசைவு பெற்று தமது திருமடத்திற்கு ஆதீன இளவரசராக கந்தசாமி தம்பிரானை ஆக்கினார். பின்னர் தம் பணிகளால் அடிகளாராகி ஊர்பெயர் இணைய குன்றக்குடி அடிகளார் என்று மக்களால் சிறப்புடன் அழைக்கப்பட்டார். அடிகளார் ஆதீன பொறுப்பேற்ற காலம் இந்து மதத்திற்கு மிகவும் சோதனையான காலம். இறைமறுப்பு பிரச்சாரத்தினால் தாக்குதலுக்கும் கண்டனத்திற்கும் உரியதாக இந்து மதம் ஆயிற்று. இதன் பொருட்டு சமய சான்றோர்களையும் பெரும் தமிழறிஞர்களையும் குன்றக்குடியில் ஒன்று திரட்டி பெரும் மாநாடு ஒன்றை நடத்தினார். அதன் விளைவாக தோன்றியதே அருள்நெறி திருக்கூட்டம். இது ஒருபுறம் இருக்க, குன்றக்குடி அடிகளின் கல்வியும் பணியும் அதற்கு முன்னும் பின்னும் இருந்த ஆதீனங்களின் எல்லை தாண்டியது. விரிவானது, விசாலமானது, ஆழமானது, துணிச்சல் மிக்கது. அதனால் கடும் கண்டனத்திற்கும் ஆளானது. கௌதம புத்தனுக்கு ஞானம் போதி மரத்தடியில் பிறந்தது போல் அடிகளாருக்கு பகுத்தறிவு இயக்கத் தலைவர் தந்தை பெரியாரிடம் கிட்டியது. அந்த நேரத்தில்தான் பெரியாரும் குன்றக்குடி அடிகளாரும் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சி ஒன்று பொன்மலையில் நடந்தது. குன்றக்குடி அடிகளாரின் வாழ்வில் ஒரு திருப்புமுனையாகவும், சமய உலகிற்கு ஒரு ஆச்சரியமானதாகவும், சனாதன உலகிற்கு ஒரு பேரதிர்ச்சியாகவும் அமைந்தது. பொன்மலை நிகழ்ச்சிக்கு பின்னர் அடுத்தடுத்து பெரியாரும் அடிகளாரும் கலந்து கொண்ட பல நிகழ்ச்சிகள் தொடர ஆரம்பித்தன. தமிழர்கள் இடையில் இது மாபெரும் வரவேற்பை பெற்றது. அதே சமயம் அடிகளார் உருவாக்கிய அருள்நெறி திருக்கூட்டம், தெய்வீக பேரவை போன்ற அமைப்புகளுக்கு அடிகளார் பேரில் கடும் கோபத்தை ஏற்படுத்தியது. இயல்பாகவே மொழிப்பற்றும் இனப்பற்றும் மிக்க அடிகளாரை 1965 நடைபெற்ற இந்திய எதிர்ப்பு போராட்டமும் அதனை ஒட்டிய தமிழகத்தில் நடைபெற்ற காவல்துறை அடக்குமுறைகளும் உலுக்கியதில் வியப்பில்லை. குன்றக்குடியில் நடைபெற்ற மாணவர்கள் நடத்திய இந்திய எதிர்ப்பு ஊர்வலத்தில் உணர்வு மேலிட குன்றக்குடி ஆதீனம் காவி உடையுடனே வந்து கலந்து கொண்டது மிகப்பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. காவல்துறையினர் அடிகளாரை தனிமைப்படுத்தினார்கள். நீதிமன்றத்தில் அடிகளாருக்கு பல நூறு ரூபாய்கள் தண்டமும் விதிக்கப்பட்டது. பின்னர் 1967 ஆட்சியமைத்த பேரறிஞர் அண்ணா அடிகளாருக்கு தமிழக அரசு தண்டல் செய்த தொகையை மீண்டும் அவரிடமே திருப்பித் தரச் செய்தார். குன்றக்குடி அடிகளார் பேரவையில் உறுப்பினராகவும் ஆக்கப்பட்டார். இந்தியாவிலேயே சட்டப்படியான ஒரு ஆதீனகர்த்தர் முதல் முறையாக மேலவை உறுப்பினராக ஆக்கப்பட்டார். சமயத்தை சாமானிய மக்களிடம் எடுத்துச் சென்றவர் குன்றக்குடி அடிகளார் மட்டுமே. சைவ சமய சின்னங்களை அணிந்தபடியே பெரியார் கூட்டிய நாத்திகர் அவைகளிலும் கிறிஸ்தவ இஸ்லாமிய சமய அமைப்பு கூட்டங்களிலும் துணிவோடு சென்று கலந்து கொண்டவர்களில் முதல் சமய தொண்டர் குன்றக்குடி அடிகளார்தாம். திருவேட்களம் எனும் ஊரில் வாழும்பொழுது திரு விபுலானந்த அடிகளுடன் தீண்டாமை ஒழிப்பு நிகழ்வுகளிலும் ஈடுபட்டார். குன்றக்குடி மடத்தின் நிர்வாகத்திற்கு உட்பட்ட கோயில்களில் அனைத்து சாதியினரையும் அர்ச்சகராக்கினார் அடிகளார். ஆதி திராவிடர்களை கோவிலுக்குள் அனுமதித்தார். சமஸ்கிருத வேத மந்திரங்களுக்கு பதிலாக தமிழில் வழிபாடு பூஜைகள் நடத்த வலியுறுத்தினார். சமய பணிகளை மட்டுமல்லாமல் சமூக ஏற்றத்தாழ்வுகளை போக்கும் சீர்திருத்த பணிகளையும் மேற்கொண்டார். மேலும் புராண கதைகளை மட்டுமே கொண்டு நடத்தப்பட்ட பற்றி மன்றங்களை எளிய மக்களும் புரிந்து கொள்ளும் வகையில் சமூக கருத்துக்களை கொண்ட பட்டிமன்றங்களாக மாற்றி நடத்தி காட்டினார் அடிகளார். வெளிநாடுகள் பலவற்றிற்கும் சென்று வந்தார் அடிகளார். இவ்வாறு அவர் சோவியத் ஒன்றியத்தில் மேற்கொண்ட பயணத்தின் விளைவாக தோன்றியதுதான் குன்றக்குடி கிராமத்திட்டம். வெளிநாடுகளில் தமிழகத்தின் பண்பாட்டு தூதராக போற்றப்பட்டார். பேச்சுக்கு நிகராக எழுத்திலும் வல்லவரான அடிகளார் தம் வாழ்நாளில் ஏராளமான நூல்களை எழுதியதோடு மணிமொழி, தமிழகம், அருளோசை முதலிய இதழ்களையும் நடத்தினார். அவர் ஆரம்பித்து இன்றளவும் வந்து கொண்டிருக்கும் மக்கள் சிந்தனை, அறிக அறிவியல் ஆகிய இதழ்களும் குறிப்பிடத்தக்கன. தலைசிறந்த சமூக சீர்திருத்தவாதியாகவும் சமயப்பணியையும் தமிழ்மொழி வளர்ச்சியையும் இரு கண்களாக கொண்டு அருந்தொண்டாற்றிய ஆன்மீக தலைவரான குன்றக்குடி அடிகளார் அவர்கள் 1995 தமது 70வது வயதில் காலமானார். தமிழர்கள் கீழே விழுகிறார்கள் என்பதற்காக நான் கவலைப்படவில்லை, மீண்டும் மீண்டும் அதே இடத்தில் விழுகிறார்களே என்பதற்காகத்தான் கவலைப்படுகிறேன் என்ற குன்றக்குடி அடிகளாரின் வார்த்தைகள் இன்றைய காலத்திற்கும் பொருந்தும்.
தமிழ் தடம் படைத்தவர் செல்வி.